بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وعلى إبراهيم وعلى عمران على العالمين ذرية بعضها من بعض والله سميع عليم صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியார்களே, தேர்தல் தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். அனைவரும் வாக்களித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவுகளை கேட்போம். இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் மிக பொருத்தமான ஒரு நிர்வாகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை மிகவும் செழிப்பானதாக, சீரானதாக, நல்லதாக அமைத்து தர நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்களித்துவிட்டு நாம் அமைதி காப்போம். வீடுகளுக்குள்ளே நாங்கள் ஒதுங்கியிருப்போம். எங்களுடைய சிறார்கள், வாலிபர்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் பொறுப்புணர்ச்சியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். கட்டுப்பாட்டுடைய ஒரு சமூகமாக, அடக்கமுள்ள ஒரு சமூகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆக்கிக் கொள்வதில்தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால், எங்களுடைய அமால்களை வைத்து, செயற்பாடுகளை வைத்துத்தான் முடிவுகள் அனைத்தும் ஏற்படுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். இவ்வுலகிலிருந்து போகக்கூடிய, மேலே போகக்கூடிய அமால்கள், செயற்பாடுகள் நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் மேலிருந்து வரக்கூடிய முடிவுகளும் நல்லதாக இருக்கும். எங்களுடைய அமால்கள், செயற்பாடுகள் மோசமானதாக இருக்கும் என்றிருந்தால் மேலிருந்து வரக்கூடிய முடிவுகளும் மோசமானதாக இருக்கும். எனவே நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய செயற்பாடுகளை, எங்களுடைய அமால்களை, நல்லமல்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம் என்றிருந்தால் இறைவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் நல்ல முடிவுகளை எங்களுக்கு ஆக்கித் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை நிச்சயமாக முடிவு செய்வான் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சென்ற வாரம் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு, அகிலத்தாருக்கு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தையும், இம்ரானுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான். எங்களுக்கு அவர்களை உதாரணமாக தேர்ந்தெடுத்துள்ளான். அவர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள முடியும். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இருந்துதான் நூஹ் அலைஹி ஸலாமும், இப்ராஹிம் அலைஹி ஸலாமும், இம்ரான் குடும்பமும், அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பமும் வந்திருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நபிமார்களை ஒவ்வொரு விடயத்தில் மேன்மைப்படுத்தியும் உயர்த்தியும் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தில்க ரசூலு ஃபல்லா பஅதுஹும் அலா பஅதின், அந்த ரசூல்மார்களில் சிலரை காட்டிலும் சிலருடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு முன்னோடியாக, உதாரண புருஷராக ஆக்கியது போன்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஆக்கி தந்தான். தனி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உதாரணம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உதாரணம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய கோட்பாட்டான் எதை போதிக்கிறார்களோ அதற்கு முரணாக நடந்து கொண்ட சந்தர்ப்பத்திலும் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் அவனுடைய தீனை எட்டி வைப்பதிலும் எந்த அளவுக்கு ஹஜ்ரத் நூஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்து எங்களுக்கு ஒரு உதாரணத்தை உருவாக்கி விட்டார்கள். குடும்பம் தான் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹுடைய தீன் முதன்மை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்துக்கு நூஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணமாக்கி வைத்து விட்டார். அடுத்ததாக நான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் சென்ற வாரம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இப்ராஹிமை பற்றி பார்ப்போம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம். அதனாலதான் தொழுகைகளில் கூட கமா சொல்லை தாலா இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னது போன்று எங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது, ஆளுகளின் மீது, அவர்களுடைய குடும்பத்தின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுவாயாக என்று நாங்கள் துஆ கேட்கிறோம். இன்னல்லாஹ வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற ஆயத்து இறங்கிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களின் மீது நாங்கள் எப்படி சலவாத்து சொல்ல வேண்டும், உங்களின் மீது எப்படி நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட தருணத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயினால் அவர்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. إبراهيم عليه الصلاة حضرت رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீது எப்படி சலவாத் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை அவர்களாகவே எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு சலவாத் இது. அந்த சலவாத்தில் கூட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னது போன்று என் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்லுவாயாக என்று சொல்லி நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்ற சலவாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய குடும்பம் ஒரு புறம், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அது ஒரு புறம். நாங்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி ஒரு கணம் பார்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய வாழ்வை எங்களுக்கு பல விதத்தில் உதாரணமாக, உபமானமாக, முன்னுதாரணமாக ஆக்கி வைத்து விட்டு சொல்லுகிறான். இப்ராஹிம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வழிமுறையை, அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான அன்பு இருந்தது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மீது. அதனால்தான் தன்னுடைய கடைசி குழந்தைக்கும் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைக்கும் போது சொன்னார்கள், என்னுடைய தகப்பனுடைய பெயரை இந்த பிள்ளைக்கு வைக்குகிறேன் என்பதாக இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். குழந்தையை அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அன்பு நேசம் இருந்தது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சாதித்தார்கள்? அவனுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தது ஒரு ஏகத்துவம் பேசக்கூடிய ஒரு குடும்பத்தில் அல்ல. ஏகத்துவத்துக்கு முரணாக சிலை வணங்கிகளும் சிலை வணக்கமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் பிறந்தார்கள். எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை அவர்களுக்கு இருக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் என்ற பிரச்சனை தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய பிரச்சனையாக இருந்தது. நம்மளே அநேகமானவர்களுக்கு மகமை என்னவென்று சொன்னால் அவர்கள் பிறந்த குடும்பத்தை வைத்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு மகமை. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. உலகத்தின் உண்மையான சரித்திரம் படைக்க வேண்டும் என்றிருந்தால் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதல்ல சரித்திரம், எப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கிவிட்டு மூத்தாக போகிறேன் என்பதுதான் சரித்திரம். இன்னும் ஒரு சிலருக்கு பிரச்சனை, நாங்கள் பிறந்த குடும்பம் அவ்வளவு உயர்ந்த குடும்பம் அல்ல, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து விட்டோம். இந்த உலகில் எங்களால் சரித்திரங்கள் படைக்க முடியாது, இந்த உலகில் எங்களால் சரித்திரங்கள் படைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான எதிர்மறையான சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனும் உலகத்தில் சரித்திரம் படைக்கலாம், உலகத்தில் அவனால் சரித்திரம் எழுத, அவனுடைய சரித்திரத்தை உலகம் எழுதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் காலம் சென்ற இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு உதாரணத்தை உருவாக்கிவிட்டு சென்று விட்டார். அவர் பிறந்ததோ ஒரு மீனவர் குடும்பத்தில், இந்தியாவின் ஒரு ஒதுக்குப்புறத்தில், ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு குடிசையில். ஆனால் சரித்திரம் படைப்பதற்குரிய, சரித்திரம் எழுதப்படக்கூடிய ஒருவராக ஆகிவிட்டார். அவருடைய சரித்திரத்தை அவர் எழுதவில்லை, அவருக்கு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். எந்த குடும்பத்தில் பிறந்தார்கள்? ஏகத்துவம் பேசப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்தார்களா? ஏகத்துவத்திற்கு முரணான கருத்துக்கள், ஏகத்துவத்துக்கு முரணான செயல்பாடுகள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனை அவ்வழியில், எவ்வழி உண்மையான வழியோ அவ்வழியின் பக்கம் அழைப்பதற்கு பல விதத்தில் முயற்சி செய்தார்கள். அதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்கிறது. ஒரு முதல் கட்டம் தான் அவர்களுடைய டயலாக், ஹிவார், மக்களுடன் பேச்சுவார்த்தை. குர்ஆன் இதை பற்றி கலைக்கிறது. தன்னுடைய தகப்பனுடன் எப்படி கலைத்தார்கள்? ஒரு வாப்பா தந்த ஒரு குழந்தை தந்த தகப்பனுடன் எப்படி கலைக்க வேண்டும்? வாப்பா எப்படிப்பட்ட ஒருவராகவும் இருக்கலாம். வாப்பாட்ட குடி இருக்கிறது, வாப்பாட்ட ஜினா இருக்கிறது, வாப்பாட்ட வட்டி இருக்கிறது, வாப்பாட்ட எந்த பாவமும் இருக்கலாம், சிறுக்கும் இருக்கலாம். வாப்பாட்ட வாப்பாவுடன் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு உதாரணத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை எங்களுக்கு வச்சு விட்டு போனார்கள். அவங்களோட வாப்பா யாராக இருந்தாலும் சரி, வலாத குல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சி என்று கூட பேசக்கூடாது. அவர்களுக்கு வலாத்து தரும், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட முடியாது. அது இறைவனுக்கு மாறு செய்த விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட முடியாது. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கத்தில் வலாத்தக்குள்ளஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சி என்று கூட விழிக்காது, பேசாது. இது ஒரு பக்கம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருந்து கொண்டு எப்படி தன்னுடைய தகப்பனுடன் உரையாடினார்கள், தகப்பனுடன் கலைத்தார்கள், இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இரண்டாவது கட்டம் டயலாக் தந்த சமூகத்துடன். அங்க பேசக்குள்ள அந்த வாப்பாவுடன் பேசின பணிவு அங்கு இருக்கவில்லை. அங்க பேசக்குள்ள டஃப், அங்க பேசக்குள்ள கொஞ்சம் கடினம், அங்க பேசக்குள்ள தன்னுடைய தான் சொல்லக்கூடிய கருத்து உண்மை என்பதை உறுதியாக சொன்னார்கள். அந்த உறுதி, அந்த அதாவது அந்த அழுத்தி சொன்னார்கள். அந்த அழுத்தம் தகப்பனுடன் உரையாடக்குள்ள இருக்கவில்லை. சுபஹானல்லாஹ். மூணாவது கட்டம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசினார்கள் யாருடன்? அந்த சிலை வணங்கிகளுடன். அங்க பேசல, அங்க ஒரு செயல்பாட்டை செய்து காட்டினார்கள். சில விடயங்களை பேசி விளங்கப்படுத்த வேண்டும், சில விஷயங்களை செய்து விளங்கப்படுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் அந்த சிலைகளுக்கு முன்னால் போய் செய்த சில வேலைகள், சில செயல்பாடுகள் அந்த மக்களை ஆத்திரப்படுத்தியது, மக்களை சிந்திக்க செய்தது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத விக்கிரகங்களையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தந்த டயலாக்கை ஆரம்பித்தார்கள். கடைசியாகத்தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அதனுடைய விளைவினால் நெருப்புக்குள்ள தூக்கி போடப்பட்டார். இன்னும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்ரூதுடன், அரசனுடன் பேசினார்கள். அங்க பேசக்குள்ள டிப்ளமேட்டிக்காக பேசினார்கள். அங்க பேசக்குள்ள ராஜதந்திரமாக, ராஜதந்திர உறவுகளே உறவு, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ராஜதந்திர டிப்ளமேட்டிக் என்பதாக. ஒரு நாடு ஒரு நாட்டுடன் பேசக்குள்ள எப்படி பேச வேண்டும், ஒரு நாடு ஒரு நாளுடன் கலைக்குள்ள எப்படி கலைக்க வேண்டும். இதே போல இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த நம்ரூதன் சொல்லக்கூடிய மன்னனுடன் பேசக்குள்ள எப்படி பேசினார்கள், என்ன டயலாக் எப்படி வைத்தார்கள், அரசனுடன் பேசின முறை வித்தியாசமான முறை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். அவருடைய டயலாக்கை பார்க்கணும், தாவா செய்யக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடிப்படைகள். தனக்கு மேலுள்ள தகப்பன், தாய், தந்தையர்கள், சகோதரர்கள் எப்படி கலைக்க வேண்டும், தன்னுடைய ஊர் மக்களுடன் நான் எந்த தாவா எந்த தீன் இருக்கிறேனோ அந்த உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். அரசர்கள் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கு. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பேசினார்கள், நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் வணங்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் சந்திரனை பார்த்து என்ன சொன்னார்கள், சூரியனை பார்த்து என்ன சொன்னார்கள், கடைசியாக சூரியனும் என்னுடைய இறைவன் அல்ல, நட்சத்திரங்களும் என்னுடைய இறைவன் அல்ல, சந்திரனும் என்னுடைய சந்திரனும் என்னுடைய இறைவன் அல்ல, என்னுடைய இறைவனாக இவைகள் இருக்கும் என்று வந்தால் இவைகள் ஒருபோதும் மறைய மாட்டாது, நிரந்தரமாக இருக்க வேண்டும், ஹையுல் கையுமாக இருக்க வேண்டும். சூரியன் வந்துவிட்டால், சூரியன் வந்துவிட்டால் நட்சத்திரனை காணவில்லை, பொழுது விடுந்து விட்டால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒன்று எங்களுடைய எங்களுடைய தெய்வமாக இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள். இது ஒரு பகுதி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய வாழ்க்கையில். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா நபிமார்களும் மைக்ரேஷன் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள், ஊரை விட்டு ஊருக்கு ஊரை விட்டு தியாக ஊரை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான பகுதி. அந்த ஹிஜ்ரத்தை கொண்டு தீன் துனியாவுடைய லாபங்கள் இருக்கிறது, ஹிஜ்ரத்தை கொண்டு தீனுடைய லாபங்களும் இருக்கிறது, துனியாவுடைய லாபங்களும் இருக்கிறது. யாரு இந்த பூமிக்கு மேல ஹிஜ்ரத் செய்வார்களோ, தஜிது ஃபீஹி முராகமன் கசீரன் வஸ்அத், வாழ்க்கையில் அபிவிருத்தி, வாழ்க்கையில் அபிவிருத்தி. நாங்க பார்க்கிறோம் எப்பயுமே எந்த உலகத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும், இன்றைக்கும் பார்க்கலாம் அன்றைக்கும் பார்த்திருக்கிறோம், என்னன்னு சொன்னால் ஒரு ஊர்ல வந்து குடியேறின மக்கள் அந்த ஊரை ஆதிக்கம் செலுத்துவார்கள், குடியேறினவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். மக்காவிலிருந்து வந்த குறைஷிகள் மதீனாவுக்கு வந்தார்கள், மதீனாவில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். கிலாபத் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கைதகன் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த நாட்டில் கூட பார்க்கலாம், இந்த நாட்டுக்கு வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்து குடியேறியவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் இங்கே வாழ்ந்தவர்கள், இங்கே பிறந்தவர்கள், எங்களுக்கு பூர்வீகம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் சாதிக்க மாட்டார்கள். எங்களுடைய பள்ளிகளை கூட பார்க்கலாம், கொழும்பு பிரதேசத்தில் பள்ளிகளை கூட பார்க்கலாம், கொழும்பை பிறப்பிடமாக கொண்டு கொழும்பை பூர்வீகமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் அதே இடத்தில் அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கொழும்புக்கு வந்து சேர்ந்தவர்கள், கொழும்புக்கு வந்து சேர்ந்தவர்கள், குடியேறினவர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். 1990களில் அகதிகளாக வந்து குடியேறினவர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாரிலிருந்து குடியேறினவர்கள் ஆங்காங்கே புத்தளம் தொட்டு கட்பிட்டி தொட்டு நீர்கொழும்பு தொட்டு திகாரி வரைக்கும் குடியேறினவர்கள். இது ஹிஜ்ரத்துடைய பரக்கத்திது. ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை அனுபவித்தார்கள், அகதிகளாக இருப்பிடம் இல்லாமல் வந்து தஞ்சம் புகுந்தார்கள், இன்று அந்த பிரதேசங்களை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இந்த நாட்டிலிருந்து இலங்கை திருநாட்டிலிருந்து மைக்ரேஷன் ஆகி, அதாவது புலம்பெயர்ந்து மேற்கத்திய நாடுகளிலும் வட அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா கண்டத்திலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இலங்கை நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ் சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள், அதே போன்று முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு போய் பார்க்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்களை விடவும் மிகவும் அழகாக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இறைவனுடைய ஒரு நியதி. ஒமை யுஹாஜிருப்பில் அறம், இந்த பூமிக்கு மேல யாரு ஹிஜ்ரத் செய்வார்கள், ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது அது எதற்காக வேண்டியிருந்தாலும் சரி, ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியது அல்லாவுக்காக வேண்டியும் இருக்கலாம், துனியாவுக்காக வேண்டியும் இருக்கலாம், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டியும் இருக்கலாம், எதுக்கும் இருக்கலாம், கல்விக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்யலாம். இன்னமல்ல அமாலு பின்னியாத், அந்த ஹதீஸில் ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ومن كانت هجرته الى الدنيا ام امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه سبحان الله இது மிக தெளிவான விஷயம். எதுக்காக வேண்டி நாங்க ஊரை விட்டு போறோமோ அது எங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நபிமார்கள் அனைவருமே ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். பிறந்த ஊர்ல எப்பயுமே கருத்து நிற்கிறது. அங்க பூர்வீகமாக அங்கே இருந்து அங்கே மௌத்தாகோணம் இதை எங்க ஊர் என்று சொல்லி அங்க யாரும் அந்த ஊரை கட்டுப்பிடிச்சு கொள்ள இல்லை. ஹிஜ்ரத் செய்தார்கள், புறப்பட்டு போனார்கள், வெளிக்கிளம்பி போனார்கள். திரும்பி வரமாட்டோம், நாங்கள் இந்த ஊருக்கு வாரதில்லை, மறுவ போயிட்டோம் என்று சொல்லி போனார்கள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் அதுதான். அன்புக்குரிய சகோதரர்களை, எங்களுடைய சமூகம் இதற்கு பழக வேண்டும். எங்களுக்கு இந்த பழக்கம் இந்த நாட்டில் ஏற்பட்ட பயங்கரவாத யுத்தத்துக்கு பிறகுதான் நாங்கள் ஐரோப்பா கண்டங்களிலும் மேற்கத்திய நாடுகளிலும் இதே போன்று வட அமெரிக்காவிலும் போய் எங்களுடைய சமூகம் வாழ ஆரம்பித்தார். ஒரு 20-25 வருடத்துடைய சரித்திரம் கொண்ட ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் இந்த பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காத்திரமான, பாராட்டத்தக்க, கற்பனை கப்பால் பட்ட சாதனைகளை எல்லாம் இந்த குறுகிய காலத்தில் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பது கண்கண்ட உண்மைகள். ஆனால் அவர்கள் அங்கே போகாமல் இங்கிருந்து அந்த சாதனைகளை செய்திருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது செய்திருக்க மாட்டார்கள், செய்ய முடியாது. இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத், ஹிஜ்ரத்தினுடைய அபிவிருத்தி. எனவே நாங்கள் விரும்ப வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், வெளியூர்களில் போய் வாழ வேண்டும். எங்கட பணக்கத்தில் உண்டு சொன்னால் நாங்கள் பார்க்கறது எங்க பிள்ளைகள் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கணும், எந்த மௌத்துடைய கட்டத்தில் எல்லாரும் எனக்கு சுத்தி இருக்கணும், அவங்கள பார்த்துக் கொண்டே மௌத்தாகணும், எந்த பேர பிள்ளைகள் என்னோட இருக்கணும். சுகாரம் இந்த ஒரு கனவு நான் நினைக்கிறேன் இலங்கையில் வாழக்கூடிய எங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதாக, அதிலும் முஸ்லீம்களிடத்தில் கூட இருக்கிறது. அதனால தான் பார்க்கிறோம் வயது வந்ததுக்கு பிறகு போறதுக்கு இடம் இல்லை. யார் வீட்டுக்கு போக? வலது பக்கம் திரும்பினா சின்ன மகள், இடது பக்கம் திரும்பினா பெரிய மகள், அந்த ரோட்ல போனா மகண்ட வீடு, இந்த ரோட்ல போனா தம்பியிட வீடு, போறதுக்கிடம் இல்லை. ஆனா இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்த மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பயணம் இருக்கிறது. அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், வாகனங்களில் அதிகமாக. எங்களை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பலஹீனம் எங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த பலஹீனத்தின் காரணமாகத்தான் முதுமை பருவத்தை அடைந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு அடைபட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சமூக ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் மூணு பெரிய ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஒரு ஹிஜ்ரத் ஈராக்கில் இருந்து, அதாவது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பிறந்தது ஈராக்கில், ஈராக்கில் இருந்து ஷாமுக்கு போனாங்க. ஷாம் என்று சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான், சிரியா, பலஸ்தீன், இந்த நாலு நாடுகள், இந்த நாலு நாடுகள், லெபனான், இந்த நாலு நாடும் தான் கைப்பற்றப்பட்டு ஆதிக்கம், அதாவது சூறையாடப்பட்ட பூமி. பலஸ்தீனுடைய சூறையாடப்பட்ட பூமி தான் இஸ்ரேல். நாங்கள் பலஸ்தீனுடைய சொல்லுவோம் பலஸ்தீனகம், அதே போன்று ஜோர்டான், சிரியா, லெபனான், இந்த நாலு நாடும் சேர்ந்ததுதான் ஷாம் என்று சொல்லுவோம். இந்த ஷாமுக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஈராக்கில் இருந்து முதலாவது ஹிஜ்ரத்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் ஷாம் தேசத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மிஸ்ர் நாட்டுக்கு போனார்கள், ஆப்பிரிக்காவை, வட ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள் மிஸ்ர் நாட்டுக்கு. மிஸ்ர்ல இருந்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மீண்டும் பலஸ்தீனகம் போய் சேர்ந்தார்கள். பலஸ்தீனகத்தில்தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறையடியும் சேர்ந்திருக்கிறார்கள். சரி, அதை பற்றி இரண்டாவது பேசுவோம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய முதுமை பருவத்தில் நடந்தது என்ன? அவருடைய முதுமை பருவத்தில் நடந்த முக்கியமான விடயம்தான் குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. ஆனால் கேட்பதை நிறுத்தவும் இல்லை. ஆரம்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை, தள்ளாடக்கூடிய வயதை அடைந்து விட்டார்கள். ஆனால் கேட்பதை நிறுத்தவில்லை, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதுமை பருவத்தில் தான் குழந்தைகள் கிடைத்தது. ஒன்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு முதலாவது குழந்தை இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம், இரண்டாவது குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த குழந்தைகள் கிடைத்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி தெரிவித்தார்கள், அந்த குழந்தைகளின் ஊடாக என்ன கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இவைகளை எல்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ் தானே. தூக்கத்திலிருந்து விழித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெளிவாசலுக்கு பெய்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ். சுவர்க்கத்துக்குள்ள போவோம், அங்கே அல்ஹம்துலில்லாஹ் தான். சுவர்க்கத்துக்குள்ள போவோம், அங்கே அல்ஹம்துலில்லாஹ். வயிறு நிறைய சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله الذي اطعمنا وسقانا وجعلنا من المسلمين. طوليك تكبير كتنوم الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله بلي باشلك بيت وارب الحمد لله الذي اذهب عني العذا وعافاني. علك خلي انو دي ودنب لرند علك خلي اند ودمان سرمم اللامل اني وطم حتي وط அவனுக்கு எல்லா புகழும். அது ஹப போக்கிவிட்டன், அவன் தான் போக்கினான். அது ரஹப இல்லது போக இல்ல, அது ஹப அன்னி, என்னை விட்டும் அவைகளை போக்க வைத்து விட்டான், இல்லாமலாக்கி விட்டான். ஆக்கி வாபானி, எனக்கு ஆபியத்தையும் தந்துட்டான். வெளிவாசலுக்கு போக இல்லண்டா, டாய்லெட்டுக்கு போக இல்லண்டா, ரெண்டு நாளைக்கு டாய்லெட் முழக்காவிட்டா எப்படி ஆபியத்து கிடைக்கும்? உலகத்தில் மனம் மலம் இருக்கிறதே, இது உடம்பை விட்டு நீக்க வேண்டும், இது நீங்குது, இது தானாக நீங்க இல்ல, அல்லாஹ் இதை வெளியாக்குறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போய் சொல்ல போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸதகனா வஅதா வஅவரஸனல் அர்த் நதபவ்வு மினல் ஜன்னத்தி ஹைஸு நஷா. சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸதகனா வஅதா வஅவரஸனல் அர்த். குர்ஆன் மிக தெளிவாக சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்லுகிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் போய் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எதையெல்லாம் எங்களுக்கு வாக்களித்தானோ அவைகளை எல்லாம் தந்தே உண்மைப்படுத்தி விட்டானே, அவனுக்கே புகழ் அனைத்தும். மீண்டும் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டும் கவலைகளை போக்கி வைத்து விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்தில் கவலைகள் நிறைந்து கொண்டே இருக்கும், கவலைகள் நிறைந்து கொண்டே இருக்கும். கவலைகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் காரமானம் பாதுகாப்பு தேடுவோம், கவலை இல்லாத வாழ்வை தாண்டி கேட்போம். ஆனால் உலகத்தில் கவலைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கடல்ல அலைகள் வருவது போன்று கவலைகளும் வந்து கொண்டே இருக்கும். எப்படி கடல்ல அலைகள் நிற்க மாட்டாதோ, இதே போல உலகத்தில் கவலைகளும் நிற்க மாட்டாது. கவலை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு சுகையினம், குழந்தைகளுடைய திருமணம் விலையாகுது, குழந்தைகளுக்கு சரியான கணவன் கிடைக்கவில்லை, குழந்தை திருமணம் முடித்து விட்டதான குழந்தை இன்னும் குழந்தைகளுக்கு குழந்தை குழந்தைகளுக்கு இன்னும் குழந்தைகள், அதாவது உங்களுக்கு இந்த பேரப்புள்ள கிடைக்கவில்லை. இப்படியாக கவலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் பிரச்சனை, என்ன பிரச்சனை? புள்ள இல்லைன்ற பிரச்சனை. இன்னும் ஒரு காலத்தில் பிரச்சனைன்னா புள்ள படிக்குது இல்லைன்ற கவலை. அடுத்த பிரச்சனை, படிச்ச புள்ளைக்கு நல்ல தொழில் இல்லைன்ற பிரச்சனை கவலை. நல்லக படிச்சுட்டு புள்ள உழைக்குது, ஜப் செய்து, ஆனா நல்ல இடத்துல இன்னும் பொன் கிடைக்கலன்னு பிரச்சனை. பொன் கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லம், ஆனா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ரெண்டு பேருக்கு வாழ்க்கை செட்டாக இல்லைன்ற பிரச்சனை. சரி, வாழ்க்கையும் செட்டாகி விட்டது, நல்லா இருக்கிறாங்க, ஆனா கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் இன்னும் புள்ள இல்ல, புள்ள இல்லைன்ற பிரச்சனை. சரி, புள்ள கிடைச்சிட்டு, ஆனா அந்த புள்ள குறைபாட்டோட பிறந்திருக்குது, அந்த பிரச்சனை. இப்படியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதும் சொல்ல போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டும் கவலைகளை போக்கி விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எந்த ஒரு கவலையும் வராது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய தேவை ஏற்பட மாட்டாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, நாங்கள் வாழ்க்கையில ஞாபகத்தில் வைக்கணும், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான், அந்த தள்ளாடக்கூடிய வயதுல புள்ள கிடைச்சதுமே என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். இந்த தள்ளாடக்கூடிய வயதில், இந்த முதுமை பருவத்தில், இந்த இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், முதலாவது அல்லாஹ்வை துதித்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், தெரியுமா சொன்னார்கள், இந்த பிள்ளைகளை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன். கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை புள்ளதுக்கு தெரியுமா, புள்ள என்னத்துக்கு புள்ள வாப்பா, இல்லை எங்கட தனிமைக்கு அவங்க துணையாக இருப்பாங்க, எங்கட கஷ்ட காலத்தில் இவங்க கை கொடுப்பாங்க. அப்படி யாரெல்லாம் நீயத்து வச்சாங்களோ அவர்கள் யாருடைய ட்ரீமும் பூர்த்தியாக இல்லை, அவங்க நீயத்தே செல்லுபடியாக இல்லை. அவங்க பிள்ளைய பெற்றுட்டு சொன்னாங்க, நாங்க நினைச்சோம் கை கொடுப்பான் என்று சொல்லி இல்ல எங்களை விட்டுட்டாங்க, நாங்க நினைச்சோம் எங்களுடைய தனிமைக்கு இருப்பாங்கன்னு சொல்லி இல்ல அவங்க பார்த்தா மாமி மாமியையும் மாமாவையும் தான் மாமா மாமியில தனியத்தான் போக்கிக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய பெற்றோரை நாங்கள் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். புள்ள எதுக்கு தெரியுமா வளர்க்கணும், புள்ள எதுக்கு வளர்க்கணும், எதுக்கு புள்ள, இந்த புள்ளைய கொண்டு என்ன அடைய போகிறேன். நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், நீயத்து வைப்போம், யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை கொண்டு எந்த ஒரு லாபத்தையும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்து விடாதே, இந்த பிள்ளைகளின் பக்கம் எங்களை தேவை காண வைத்து விடாதே. இவர்கள் எங்களுடைய தனிமைக்கு துணையும் அல்ல, இவர்கள் எங்களுடைய கஷ்டங்கள் கஷ்ட காலத்தில் எங்களுக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, அதுக்கு நாங்கள் புள்ள வளர்க்க இல்லை. இவர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் மௌத்துக்கு பிறகுள்ள லாபத்தை மட்டும் எதிர்பார்க்கிறோம். இந்த குழந்தைகளை கொண்டு எனக்கு மௌத்துக்கு பிறகுள்ள லாபம் கிடைக்க வேண்டும். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும், இந்த ரெண்டு குழந்தையினூடாக வரக்கூடிய சந்ததிகளையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இருக்கல்ல, அல்லாஹ்ட்ட புள்ள கேட்கிறாங்க, ஆச்சரியமாக கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், பிள்ளைகளை கொண்டு நீங்கள் எதை நாட வேண்டும், எதுக்கு உங்களுக்கு புள்ள, எதுக்கு உங்களுக்கு புள்ள. இன்னைக்கு லட்சியம் தெரியாம இலக்கு தெரியாம எதுக்கு வாப்பா புள்ள, இந்த புள்ள உங்களை பாப்பான்னு உங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது, இந்த பிள்ளைகளால் உங்களுக்கு கண்குளிச்சு கிடைக்கும் என்ன நிச்சயம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளால் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு புள்ள இருக்கல்ல, அவங்களோட மனைவி மலடி என்பதாக உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவனுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, எலும்பெல்லாம் தெரிச்சு விட்டது, உக்கி போய் விட்டது, சுபஹானல்லாஹ், உடம்புல சக்தி இல்ல. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا قَالَ رَبِّ إِنِّي وَهَنَ الْعَظْمُ وَاشْتَعَلَ الرَّأْسُ شَيْبًا. அல்லாஹ் இந்த துஆ கேக்குறாங்க, எதுக்கு தெரியுமா புள்ள, யாரா எதுக்கு புள்ள, யரிசுனீ வயரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு நீ தந்த இந்த நுபுவத்துக்கும் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து அனந்தர சொத்தாக நான் எடுத்துக்கொண்டு வந்து வந்து ஏந்த கையில இருக்கக்கூடிய இந்த நுபுவத்தையும் இந்த அறிவையும் இந்த பொக்கிஷத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனந்தரக்காரனை தருவாயாக. யரிசுனீ வயரிசு மின் ஆலி யாகூப், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு நபியாக இருக்கட்டும், எனக்கு ஒரு வாரிசாக இருக்கட்டும், அவர் நபியாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒருவரை எனக்கு தருவாயாக. சுபஹானல்லாஹ், தீனுடைய காவலர்கள், தீனுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள், தீனுடைய வாரிசுகள் என்று சொல்லி துஆ கேட்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நமக்கு புள்ள இருக்கல்ல, புள்ளைய கேட்ட விதத்தையும் அல்லாஹ் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறான். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி நிறைவேற்றினார்கள். பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெருசி, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முதன்மை பெற வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள், அதை நிரூபித்தார்கள். எதை கொண்டு தெரியுமா, தன்னுடைய குழந்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடும்படியாக இறைவன் சொன்ன சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார், இதையும் குர்ஆன் பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தையும், எந்த குழந்தை குர்பான் செய்யப்பட்டார்களோ அந்த குழந்தையை குர்பான் செய்யப்படவில்லை, அந்த வாப்பா அந்த மகன் ரெண்டு பேரும் செய்த தியாகத்தை கயாமத்து வரைக்கும் எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய எங்களுக்கு சுன்னாவாக ஆக்கி வைத்து விட்டான். நீங்கள் அந்த தினத்தில் இந்த கடமையை நிறைவேற்றி அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி சொல்லியிருக்கிறான். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இப்ராஹிம் அந்த வாப்பாவும் சேர்ந்து இரண்டாவது செஞ்ச வேலை தான் காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். இப்ராஹிமுக்கும் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம். வாஹிதுனா ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டோம். எதுக்கு தெரியுமா? அந்தஹிரா வைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்அஸ் ஸுஜூத், தொழக்கூடியவர்கள், இஃதிகாப் இருக்கக்கூடியவர்கள், தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி இந்த காபத்துல்லா, இந்த காபா ஆலயம் புலர் நிர்மாணம் செய்யப்பட்டு இது சுத்தம் செய்யப்பட்டு அந்த நிலையில் இது வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாப்பக்கும் மகனுக்கும் கொடுத்தான். குடும்பத்தில் வாப்பாவும் குழந்தைகளும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிமு கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். وَإِذْ بَوَّعْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ سُبْحَانَ اللَّهِ رَبَّنَا إِنِّي أَسْكَنْتُ مِنْ ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. الله قرآن لديهم جل ذكر إبراهيم عليه الصلاة والسلام في القرآن مكتم في سيرك أردت ذاها قليس ياها إبراهيم عليه الصلاة والسلام لك مرنم بند صندر فتل يبدين رمد كندار موت لي صندر فتل إبراهيم عليه السلام تنك قرمت لي يبدي كليت قرمت كن سنار الله மௌத்துடைய கட்டத்தில் குழந்தைகளை பார்த்து என்ன பேச வேண்டும், என்ன கதைக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு நபிமார்களின் ஊடாக, குறிப்பாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையை எங்களுக்கு உதாரணமாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதை படிப்பினையாக ஆக்கி வைத்து. வமன் யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹ் வலக்கத் ஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வஇன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் ஸாலிஹீன். إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. سبحان الله سبحان الله. إبراهيم عليه الصلاة والسلام உடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் அவரை புறக்கி எடுத்து விட்டோம், நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த உலகத்தில். அவர் நாளை கியாமத்துடைய நாளையில் சாலிஹீன்களுடன் சேர்ந்திருப்பார்கள். அவருடைய மௌத்துடைய கட்டத்தில் அந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு அவர்கள் வசியத்து செய்தார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு, அதிலும் குறிப்பாக யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, யா பனிய என்னுடைய அன்பு குழந்தைகளே, இன்னல்லாஹ் ஸ்தஃபா லக்கும் தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை புறக்கி எடுத்து தந்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனுல் இஸ்லாத்தை, ஒரு ஷரியத்தை, ஒரு வாழ்க்கைக்குரிய முறையை உங்களுக்கு இறைவன் புறக்கி தந்திருக்கிறான். எனவே ஃபலா தமூதுன்ன, நீங்கள் யாரும் மௌத்தாக கூடாது, உங்களுக்கு யாருக்கும் மௌத்து வரக்கூடாது. நீங்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நிலைமையிலே அன்றி, நீங்கள் வாழும் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மௌத்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஹத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு சுட்டிக்காட்டுகிறார். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு நபியுடைய வாழ்க்கையுடைய அனைத்து பகுதிகளையும் மிக அழகாக, மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதாரணமாக ஆக்கி வைத்து விட்டுத்தான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தை எங்களுக்கு உதாரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ப நாங்கள் படிக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் யார், அந்த குடும்பத்துடைய ட்ரீ எப்படி, மரம் எப்படி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் எங்களுக்கு உதாரணம். ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகன் எப்படி இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, வாழ்க்கையில் படிக்க ஏராளம் இருக்கிறது. ஒன்றை உருவாக்குவது என்று சொன்னால் உருவாகுவதல்ல, உருவாக்க வேண்டும். அதற்கு தண்ணீர் ஊத்த வேண்டும், யூரியா போட வேண்டி தேவைப்படும், பசலை போட வேண்டி தேவைப்படும். சுற்றுச்சூழல் இருந்து, அதாவது சூழல் மாசுபடும் பொழுது அதை பாதுகாக்க வேண்டும். கடுமையான மழை, கடுமையான வெயில், கடுமையான குளிர், இவைகள் அந்த பயிருக்கு விளைவை, பயிருக்கு அழிவை ஏற்படுத்தும். அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதென்றால், ஒரு குடும்ப ட்ரீயை, மரத்தை கட்டி எழுப்புவதென்றால், இவைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் முறையாக செய்யப்பட வேண்டும். அதை கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களை பற்றி பேசும் பொழுது, அந்த நபி எந்த சூழலில் பிறந்தார், எந்த சூழலில் வளர்ந்தார். சுருக்கமாக சொல்ல போனால், நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது நபிமார்களுடைய குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் நான் நினைக்கிறேன், இது எங்கேயும் நான் பார்த்ததல்ல, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சிறு பிராயத்தில், அவருடைய எங்கே அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொன்னால், ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளே வளர்ந்தார்கள். ஒரு நபி பிறந்தவர், தாய் குழந்தையை தூக்கி தண்ணீர எரிந்து விட்டார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி விட்டான் போட்டு விடுங்கள், அந்த புள்ளைய தண்ணீர போட்டாங்க, அந்த புள்ள ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளதான் வளருது. அது வளர்ந்த சூழல் ஒரு அடாவடித்தனமான, ஒரு ஒரு டஃப்பான, ஒரு அரசருடைய வீட்டுக்குள்ளதான் அந்த புள்ள வளர்ந்துச்சு. அந்த புள்ளைக்கு பணிவு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அந்த புள்ளைக்கு தாழ்வு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தானோ தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த மூசாவை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மதியனுக்கு அனுப்பி வைத்து, அங்கிருந்த ஷுஐப் என்று சொல்லக்கூடிய, அது ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கவும், மேலும் அது வேறொரு ஷுஐபாக இருக்கவும், மேலும் அங்கிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதரிடத்தில் தர்பியா எடுக்க செய்தான். எட்டு வருட காலம் ஆடி மேய்த்தார்கள். 8 வருட காலம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மருமகனாக இருந்தார்கள். அதைத்தான் மகராக கொடுத்தார்கள். இவைகளை எல்லாம் குர்ஆன் எங்களுக்கு பேசுகிறது. ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழலுடைய தாக்கம் அவனுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், பிற்காலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களுடைய குழந்தைகள் வளரக்கூடிய சூழல் எப்படிப்பட்ட சூழல், என்ன சூழல்ல வளர்கிறார்கள்? பொதுவாக சொல்ல போனால், தாய் தகப்பனுடைய பராமரிப்பு இல்லாமல், அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் சில சந்தர்ப்பங்களில், நான் நினைக்கிறேன் நேரம் இடம் கொடுக்காது, வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றி படிப்போம், எங்களுடைய குழந்தைகள் வளரக்கூடிய சூழல் எப்படி இருக்க வேண்டும். ஒரு ஆர்டிபிஷியல் என்வயர்மெண்ட் அல்ல, ஒரு நேச்சுரல் என்வயர்மெண்ட்ல புள்ள வளரணும். ஆர்டிபிஷியல் என்வயர்மெண்டா என்ன, ஒரு நேச்சுரல் என்வயர்மெண்ட் என்றால் என்ன? இதுதான் ஒரு குடும்பம். நாங்கள் பேசுவது ஆல இப்ராஹிமை பற்றி. இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய குடும்ப கட்டமைப்பில் ஒரு சூழல் இருந்தது, அது இயற்கையான சூழல். ஒரு இயற்கையான சூழல், ஒரு நாடகம் அல்ல, ஒரு ஆர்டிபிஷியல் சூழல் அல்ல. எனவே இவைகள் எல்லாம் அலசி ஆராயப்பட வேண்டியவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகளை பற்றி பேசி அறிந்து தெரிந்து செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.